அதுக்கப்புறம் புரோததாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானி நாமஹம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ புரோததாஞ்ச. இந்த வாத்தியார்னு சொல்றோமே, நமக்கு வந்து எல்லா கர்மாக்களையும் பண்ணி வைக்கிறவர் புரோஹிதன்னு பேரவர். புரோஹிதான்னா நமக்கு முன்கூட்டியே வந்து நமக்கு ஹிதத்தை சொல்றவர் புரோஹிதம். புரோஹிதன்னா என்ன அர்த்தம், நாளைக்கு என்ன வரப்போறது அது முன்னாலேயே சொல்லி அதுக்கு பிரதீகாரத்தை பண்ணி வைப்பவர். அப்படி நம்ம மாதிரி நடக்கிற எல்லா காரியமும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் அப்படி சொல்லிருந்தார். அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞஸ்யா தேவ மிருத்யுஜம் அப்படின்னு வேதமே அந்த புரோதத புரோஹிதம்னு ரொம்ப முக்கியமா சொல்றது. அப்படிப்பட்டதான் அந்த புரோதத்தாள் இருக்காள், அவளுக்குள்ள தேவதைகளை விட ரொம்ப உச்சத்தியா இருக்கிற இந்திரனுக்கே புரோஹிதனா இருக்கக்கூடியதான ப்ரஹஸ்பதியா நான் இருக்கேன் அப்படி. அதனால புரோததாம் ராஜ புரோஹிதானாம் முக்கியம் பிரதானம் மாம் வித்தி ஜானிஹி ஹே பார்த்த ப்ரஹஸ்பதிம் ப்ரஹஸ்பதியா இருக்கேன். சஹி இந்திரஸ்யா இந்திரனுக்கு புரோதனா புரோஹிதனா இருக்கார். சியாத் புரோதாக முக்கிய, அதனால் இவர முக்கியமான புரோஹிதர். சேனானி நாமஹம் ஸ்கந்தா சேனாபதினாம் இந்த யுத்தத்துல ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்றது. நாலு விதமான சைன்யங்கள், யானை படைகள், குதிரை படைகள், தேர் படைகள், அதோட இருந்து சாதாரணமான சோல்ஜர், இப்படிப்பட்டதான அவளை எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த யுத்தத்துல எப்படியாவது ஜெயிக்கணும்னு பார்க்கக்கூடியதான ஒரு பரிஸ்தி, ஓவரால் சூப்பர்விஷன் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவருக்கு சேனானின்னு பேர். அப்படி சேனாபதிகளுக்குள்ள சுப்பிரமணிய சுவாமியா நான் இருக்கேன் அப்படின்ற சேனானி நாமஹம் ஸ்கந்தா. இன்னைக்கு தான் ஒரு வார்னு வந்தேன்னா ஏரியல் சர்வே அப்படி இப்படிங்கிற பார்த்தீங்களா, தேவி யாரு எல்லாமும் நடக்கிறது சண்டை போடுறதுங்கிறல, அதே விதமாக பழைய நாள்லையும் இருந்தது யானை படை குதிரை படை இப்படி எல்லாம் தனித்தனியா இருந்தது. அது அதுக்கு அதிபதியா இருக்கிறவர் சேனானி நாமஹம் ஸ்கந்தா தேவசேனாபதி. இந்த தேவசேனாபதிங்கிற இடத்துல தேவதைகளே சேனாபதி சுப்பிரமணியேஸ்வரர், தேவசேனக்கு பதி தேவசேனாபதி அப்படி ரெண்டா பிரிக்கிறது உண்டு. வள்ளி தேவசேனான்னு ரெண்டு பேர், அந்த தேவசேனாங்கிற அம்மாவுக்கு ஆசுகாரராக இருந்தவர் அப்படின்னு பிரிப்பார். ஏன்னா நம்ம பாஸ்கர் ராய் இருக்காரே இதெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார், ஒரு நாமத்தை ரெண்டு மூணு அர்த்தம் பண்ணுவார், எப்படிடா பதம் பிரித்தார்னு அப்படி தெரியும். பவதா வசுதா விருஷ்டி, பவதா சம்சாரத்தை அறுக்கிறவள், வசுதா நிறைய தங்கத்தை கொடுக்கிறவள், விருஷ்டி துன்பம் போகாமல் துன்பத்தை போக்கும்படி சந்தோஷத்தை கொடுக்கிற மழை பெயரவள் ஒரு அர்த்தம். பவதாவ சுதா விருஷ்டி, பவம் சம்சாரம் எனக்கூடியதான தாவம் காட்டுத்தி, அந்த காட்டுத்தியை அணையறதுக்காக இருக்கக்கூடியதான அமிர்த மழை. இதெல்லாம் புரியுமோ, ஆயிரம் தர சாஸ்திரம் வச்ச புரியுமோ, ஆனா என்னடா அப்படி பண்ணியிருக்கார், எதுக்கு சிவசாஸ்திரம் விஷ்ணுதாஸ்திரம் இது அம்பாளுடைய சாஸ்திரம் அதுக்கு பண்ணியிருக்கார், சிவசஹஸ்திரநாமத்துக்கு பண்ணியிருக்கார், அதே போலயே கணபதி அட்டோத்தரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்படி விசேஷமாக அவருடைய பிரஜையே வேற அவருக்கு, ஏன்னா இந்த பதங்கள்லாம் எப்படி பார்த்து எந்த மூலையிலிருந்து எந்த பதம் வருது அப்படின்னு பார்த்து வியாக்கரண ஜானத்தை கொடுப்பார். ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு அப்படின்னு. அதே போல சரசாமஸ்மி சாகரா சரசாம
பவதா ரெண்டும் சொல்லலாம், அப்போ பவதா வசுதா வருஷ்டி பவதா வசுதா வருஷ்டி
அர்த்தம் இருக்கு ரெண்டும் வருது. இதுபோல நிறைய நாமாக்களுக்கு பண்ணியிருக்கார், ஒரு நாமா இல்ல நிறைய நாமாக்களுக்கு இப்படி தனித்தனியா சொல்லிவிட்டிருக்க. அதெல்லாம் கணக்கு இல்லை, அதுக்கெல்லாம் அர்த்தம் அப்புறம் இருக்கு. என்ன அது எப்படி அதை பிரிச்சு அந்த அர்த்தம் சொல்லலாம்ங்கிறத நமக்கு தோன்றதே தவிர இது இது ரைட்டா அது ரைட்டாங்கிறது பார்க்கக்கூடாது. இரண்டுக்கும் அவர் உபநிஷத் திருஷ்டாந்தம் உபநிஷத் வாக்கியங்கள்லாம் பிரமாணபூதமா கொடுத்துருக்காரு. அது அந்த புத்தி சாத்துரியத்தை சொல்றது நமக்கு, இப்படியும் தியானம் பண்ணலாம் அப்படியும் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம். அதே போலயே சரசாமஸ்மி சாகரா சரசாம் யானி தேவகாதாமி சரம்சி குளங்கள், சரசுன குளம் தேவதைகள்லாம் சேர்ந்து அப்பப்ப குளத்தை விட்டுட்டு இருந்தா, தேசாம் சரசாம் அப்படி வெட்டப்பட்டதான குளங்களுக்குள்ள சாகரோஸ்மி பவாமி சமுத்திரமா நான் இருக்கேன். இது ரொம்ப பேர் ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. முதல் முதல்ல உலகம் முழுக்க பல பிரளயமா இருந்தது, ஜலமா தான் இருந்தது. பிரளய பயோதி ஜலே, அந்த ஜலத்திலிருந்து அதுக்கு ஆடையா கொஞ்சம் மேல வந்தது, அதுதான் பூமி. சோ பூமியானது சமுத்திரத்துல முதக்கி கொண்டிருக்கு. இது ஒரு வியூ. முழுக்க பூமியை தான் இருந்தது. இந்த ரகுவம்சத்துல சகரர்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் அம்மாவுக்கு விஷம் கொடுத்து விட்டாராம். அந்த விஷத்தை கொடுத்ததுனால அவருக்கு வந்து அதோட பிறந்தார். அதனால சகர கரம்னா விஷம். அப்படி சகர சக்கரவர்த்தி. அந்த சகர சக்கரவர்த்திக்கு ரெண்டாவது காரி. அந்த ரெண்டாவது காரில் ஒரு அம்மாவுக்கு 60,000 குழந்தைகள், இன்னொரு பையனுக்கு ஒரே பையன், இன்னொரு ஆட்டுக்காரிக்கு ஒரே பையன். இது 60,000 அவனுக்கு முதல் பையனுக்கு அசமஞ்சன் பேரு. ஒரு காரியத்துக்கும் உபயோகம் இல்லை, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு என்ன பண்ணுறது. அந்த ராஜாவானவர் யாகம் பண்ணினார். அஸ்வமேத யாகம் சக்கரவர்த்தியாச்சு, அஸ்வமேத யாகம் பண்ணினார். இந்திரன் வழக்கு தெரியுமே, அந்த 100வது யாகம் பண்ணும்பொழுது அந்த குதிரையை எடுத்துன்னு போயிட்டான். குதிரை எடுத்துன்னு போயிட்டு அவன் இங்கே வச்சுட்டான். இவன் தேடி தேடி பார்க்கிறார். அஸ்வமேத யாகத்துல குதிரையானது காணாமல் போச்சுன்னா அது அந்த யஜமானனுக்கு ஆபத்து. யஜமானன் 6 மாசத்துல பிராணனை விட்டுருவான். என்னடா வம்பா இருக்குன்னு தேட சொன்னான். எங்க போய் தேட, பூமண்டலம் முழுக்க தேடுங்கன்னு. எங்க இருக்கார்னு எப்படி தெரியும்? பில்லடனை தேடினா மாதிரிதான், 10 வருஷம் தேடினா போல. தேடோ தேடோ தேடினா எங்கேயும் கிடைக்கல. கடைசியில என்ன பண்ணினான்னு, அவரை போய் 60,000 குழந்தைகள் போய் தேடுங்கிறார். ஊரெல்லாம் தேடிட்டு வந்தார். இல்லைன்ற இல்லேன்னு சொன்ன, இப்படி கிடைக்கிற வரைக்கும் தேடுங்கோ. ஆத்திலையும் இப்படி வரும் கேட்ட, இல்லைன்னா வெட்ட இடத்துல தேடுங்கோப்பா. அது தெரிஞ்சா எனக்கு இப்படி தேடுவான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருக்கோம்ப்பா. இது அதுபோல என்ன, நான் போய் புதுசு வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்ல வேண்டியதான். ஆனா என்ன பண்றதுன்னு, அதே போல தேடுனார். இவாளா என்ன பண்ணார், பூமியை அப்படியே ஒரு வேளை எங்கேயாவது கீழே எங்கேயும் வச்சிருக்காளா, நான் பூமியை நோண்டினேன். நோண்டி பாதாளம் வரைக்கும் நோண்டினாலாம் பாருங்க. அன்னைக்கு இது போல இந்த மிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. தொப்பு தொப்புன்னு அடிக்கிற பாருங்க, நீங்க தூங்க விடாம. அப்படி மிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தேடினார், பாதாளம் வரைக்கும் அவன் நோண்டின. அங்கே போனால் அவர் கபில மகர்ஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் இந்த குதிரை இருந்தது. பார்த்தீரா, இந்த மனுஷன் தான் எடுத்துன்னு வந்திருக்கான்னு சொல்லி அந்த கபில மகர்ஷி சிந்த மன்றத்துக்காக போனார். அவர் சொல்லணுமா, அவர் ரொம்ப மகா தபஸ்வி. அவர் கண்ணால் அப்படி பார்த்தார், கும்புனார். அவ்வளோதான், 60,000 குழந்தைங்களும் கிருஷ்ணார்பணம் போயாச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துலேயும் இது வரல, நமக்கு 6 மாசத்துக்குள்ள குதிரை வரணுமே. அதனால தன்னுடைய பேரன் அசமஞ்சனுடைய பையன் அம்சுமான்ங்கிறவர், அவரை அனுப்புறார். அவரை அனுப்பொழுது அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, நான் அப்படியே இவன் அண்ணாக்கள் போன வழியில் அப்படியே போற சிந்தப்பா போன வழியில் போயிட்டு இந்த சமுத்திரத்துக்குள்ள அப்படியே இதுக்குள்ள போயிட்டு அங்கே போனால் கபில சக்கரவர்த்தி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். 60,000 எல்லாம் அப்படி குப்பை குப்பையா வச்சு வெறும் போது அறுந்தது. ஓஹோ, அங்கே குதிரையும் பார்த்தார். கபிலருக்கு நமஸ்காரம் பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணினார். நீ குதிரையை எடுத்துன்னு போப்பா, உங்கள் அண்ணா கேட்குற சித்தப்பாக்கள்லாம் வந்து இப்படி தான் கட்டப்பட்டா, உடனே பரவாயில்லை நீங்கள் எடுத்துன்னு போ அப்படின்றார். குதிரையை கொண்டு வந்து கொடுத்தார். சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அஸ்வமேதம் பண்ணி விட்டார். காரியம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு இதை பற்றி கவலையே படலை. அம்சுமானுக்கு விட்டார். அம்சுமான் அவருடைய பையன், அவரும் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண ஒன்றும் பண்ணலை. அவருடைய பையன், அவரும் ராஜ்யத்தை பரிபாலனார், ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் 10,000 வருஷம் ஆனவர் பகீரதன் வந்தார். அவர் பார்த்தாரா, நம்ம தாத்தாக்கள் எல்லாம் இப்படி மகர்ஷி சாபத்தினால பஸ்மாக்களாய் அவளுக்கு ஔஷதீகமான கர்மாக்கள் இல்லாமல் நரகத்தில் இருக்காளே, அவளை என்ன சரி பண்ணினா சொர்க்கலோகம் கிடைக்கும் அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் பொழுது கங்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், கங்கையை கொண்டு வரதுக்கு மகா பிரயத்னம் பண்ணி, மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணி, கங்காதேவி தியானம் பண்ணி, தபஸ் பண்ணி. கங்காதேவி நான் வரேன்ட்டேன், ரொம்ப சந்தோஷம், நான் வந்துடுறேன். ஆனால் இதை புளிச்சுக்கிறதுக்கு தான் ஆள் கிடையாது. நான் வர வேகத்தில் பூமி மறுபடியும் சமுத்திரத்தில் ஒன்றா போய்டும். விஷ்ணு என்ன பண்ணுறா அப்படின்னார். சரின்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணுறார். அவர் பரமேஸ்வரன் தெரியுமான்னா எல்லாம் பண்ணுவார், ஆனால் கர்வம் இருந்தால் அவருக்கு பிடிக்காது. என்ன பண்ணினா, அந்த ஜட்டையில வாங்கிட்டார் கங்கையை, அதுக்குள்ள போயிட்டு சார் வெளியிலே வரல, இல்லை மேலேருந்து விழுந்துட்டே இருக்கு, ஜலமெல்லாம் விழுறது. ஆனா ஜலம் ஒழுங்கா ஜலத்தை ஜடக்குள்ள இருக்கு, எங்க போறதுன்னு தெரியலையா, அவ்வளவு பெரிய ஜட இருக்கு. ஒன்னும் எத்தனை நாள் அச்ச குளிச்சு என்ன பண்ணாரோ தெரியல, வெளியிலயே வரவில்லை. மறுபடியும் வர வேண்டும் தியானம் பண்ண, என் காரியம் கெட்டு போச்சு, உங்க வேணா வீம் பண்ணல வீம்புல வேண்டாம்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன குச்சி எடுத்து குத்தினாராம், அதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷன் வெளியில வந்தது. அதுதான் இப்பொழுது நீங்க பார்க்கக்கூடியதானே வங்க. அப்ப அது எவ்வளவு போர்ஸா வந்திருக்கு பாருங்க, பாகீரதி திரிபதகா வியத் கங்கா சரஸ்வதி அப்படின்னு ஒன் தேர்டு தான் வந்ததான் இந்த பூலோகத்துக்கு. மீதி எல்லாம் அலகானந்தா, இது இந்த கங்கெல்லாம் ஆகாச கங்கா ரெண்டு இருந்திருக்கு. இந்த பாகீரதி இங்க கீழே வந்த பிறகு அதை அழுக்கன்னு வந்துட்டே இருக்கார், பின்னால வாமான்னு சொல்லி வந்துட்டே இருக்கார். திரீல்னு மகர்ஷி, ஜன்னு மகர்ஷி, அவர் தபஸ் பண்ணிட்டே இருக்கார். தபஸ் பண்ணிட்டே இருக்கிறவா என்ன பண்ணார், அவருடைய ஆசிரமத்தை அடிச்சுட்டு போயிட்டு தானே சௌக்கியமா இருப்பார். பாவம் ரொம்ப கடின தபஸ் இருக்கார், கமண்டலத்தை வச்சு அதை புடிச்சு விட்டார், அவ்வளவுதான், இந்த மேல போகப்படாதுன்றார். வேகமா வந்து கமண்டலத்துக்குள்ள போறது, கமண்டலத்துக்குள்ளேயே தங்கி இருக்க வெளியில வரல. என்ன என்ன சுவாமி இப்படி திரும்பி பார்த்தா கங்கை இல்லை, இதை பாட்டுக்கு வேகமா வந்துட்டு இருக்காரு, கங்கை இல்லை, என்ன பண்றது விவகாரம். திரும்பி ரிவர்ஸ் பேக் போன வழியில போனா அது வரைக்கும் வந்து கமண்டலத்துக்குள்ள போனிருக்கு. இவர் போய் கேட்டார், சுவாமி என்ன இப்படி பண்ற நீங்க, எங்களோட ஆசிரமத்தை கொண்டு நாசம் பண்ணிட்டு தான், சரி எங்களை விடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணும்பொழுது அந்த கமண்டத்தில் வச்ச ஜலத்தை குடிச்சு விட்ட காதை குடஞ்சாலும் காது வழியா வந்துருந்தான். அதனால ஜன்னு மகர்ஷி காலத்துல இருந்து வந்தா ஜான் நவீன்னு பேர். இப்படி பாகீரதி பகீரத்தினால வந்ததுனால பாகீரதி, ஜன்னு மகர்ஷி காலத்துல இருந்து வந்ததுனால ஜான் நவி, இப்படி எல்லாம் அழைச்சது போய் மகா கட்டங்களை போய் மறுபடியும் அந்த சமுத்திரத்துக்குள்ள விட்டார். அது விட்டு அது பாதாள லோகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடியதான 60,000 மனுஷ அவளுடைய அந்த பூதிக்கு மேல இது விழுந்ததுமே அத்தனை பேரும் ஒரே தினம் சொந்த லோகத்துக்கு போனாராம். இப்படி அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரால் மூணு பேருடைய சம்பந்தமும் இருக்கிற கதை. முதல்ல பிரம்மதேவரை தியானம் பண்ணி அந்த கங்கையை கொண்டு வரணும்னு நினைச்சார், மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணி அதனால மகாவிஷ்ணு பாதத்திலிருந்து வந்தது, பரமேஸ்வருடைய சிரசிலிருந்து வந்தது. அப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரால் மூணு பேருடைய சம்பந்தம் இருக்கிற கங்காவதரணம் இருக்கே அது வந்ததுனால்தான், அதுக்காக நோண்டினதுனால்தான் சமுத்திரம் வந்தது அப்படின்னு ஒரு வியூ. சமுத்திரம் வந்த பிறகு பூமி வந்ததா, பூமி வந்த பிறகு அந்த நோண்டி சமுத்திரம் பண்ணாடா, எந்தெந்த சமயத்துல எப்படி இருக்கோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இங்க பூமியில இருந்து சமுத்திரம் நோண்டினார், அவ்வளவுதான். அது அது சொல்லலையா, இங்க கங்கான பேர் நம்ம சரசாம் ஞான தேவதா தானி தராந்தி தேசாம் சரசாம் சாகரோஸ்மி பவாமி. அதுக்கப்புறம் மகர்ஷீணாம் மிருகரஹம் கிராமஸ்மி ஏகமட்சரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலய அஸ்வத்த சர்வவ்ருட்சாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ கந்தர்வாணாம் சித்ரரதஹ சித்தானாம் கபிலோ முனிஹி அப்படின்னு மேல வருது. இதை